மாலதி சிவா எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் விளிம்பின் வெளியில். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. மனுவின் கண்களில் பீதி. ஏண்டா? லாட்டையை கீழே வைத்துவிட்டு கேட்டான் சதீஷ். அந்த கெஃபேயின் வெளிமுற்றத்திலிருந்து எம்ஜி ரோடை பார்ப்பது ஒரு நேரடி நாடகத்தை பார்ப்பது மாதிரி இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுடா. கடகடவனை சிரித்துவிட்டு, அடப்பாவி, அதுக்கு சந்தோஷம்தானே படணும், ஏன்டா இவ்வளோ பயத்தோட சொல்கிற? இல்லை, நான் சரியாக சொல்லலை, உனக்கு புரி. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால? சாரிடா, நீ சொல்கிறத தான் கவனிச்சிட்ருக்கேன் என்று அரை வினாடிக்கு குறைவான நேரம் மறுபடி இரண்டு மேஜைகள் தள்ளி உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்துவிட்டு, இல்லை இவ்வளோ அழகாக இவ இருக்கா, பக்கத்தில் அவனை பாரு, காட்டா நாட்டம் இருக்கான், அவனுங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு நினச்சேன். சாரிடா, நீ சொல்லு சொல்லு என்றான் சதீஷ். நான் ஏதாவது நினைக்கிறேன்னு வச்சுக்குவேன், ஒரு 10 வினாடிக்குள்ளே அது அப்படியே நடக்குது. உதாரணமாக, போன வாரம் எங்கள் பாஸோட பெரிய தகராறு, காச்சு மூச்சுன்னு கத்தல், சொல்கிறத காதலே வாங்கலை. வந்த எரிச்சலில் இவன் தலைக்கு மேலே இருக்கிற மேற்கூரை இவனோட சேரில் விழுந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சேன். சொன்னால் நம்ப மாட்டேன், வெரி ஸ்கேரி. அப்படியே மேல்கூரையில் ஒரு பெரும் பகுதி அவன் சேர் மேலே தடால் விழுந்தது. ஐயோ! லாட்டை கீழே சிதறியது. என்ன சொல்கிற, ஆள் அவுட்டா? நல்ல வேலையா, நான் நினச்ச அந்த வினாடி அவனுக்கு ஃபோன் வந்தது, எடுத்துட்டு ஜன்னல் பக்கம் போனான் சிக்னலுக்காக. அப்போ தான் தடால்னு சேர் சுக்கு நூறாயிடுது. அவன் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி. ஏய் ஏய் ஏய், என்ன என்ன, ஐயோ ஐயோன்னு அப்படியே தலையில் கை வச்சுட்டு தரையில் உட்காந்துட்டான். வெளியில் இருக்கிற கேபின்லேருந்து எல்லாரும் ஓடி வந்து ஒரே ரகலை. மை காட், அதிர்ஷ்டவசமாக நீ பொழைச்ச. ஆனால் நம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, இது ஒரு தற்செயலான நிகழ்வாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த அழகிய பெண்ணும் காட்டானும் கிளம்பினார்கள். இவர்கள் இருவரும் திரும்பி பார்த்தனர். சதீஷ் பெருமூச்சு விட்டான். காட்டான் 2 எடுத்து வைத்த உடனே தடால் என்று கீழே விழுந்தான். 4 பக்கங்களிலிருந்தும் கடை ஊழியர்கள் ஓடி வந்தனர். ஆர் யூ ஆல்ரைட் சார்? அவன் எரிச்சலோடும் அவமானத்தோடும் எழுந்து கொண்டு அந்த பெண்ணை பார்த்து, கம் குவிக்லி என்றான். சதீஷ் வாயை பிளந்தபடி இவனை பார்த்து வாயசைவாக, நீயா என்றான். மனு தலையசைத்தான். என்னடா பண்ணுறது, நினைக்கிற அத்தனை நடக்குதா? இல்லை, சில நாட்களில் 2 முறை கூட நிகழும், சில சமயம் 1 முடுக்க ஒன்றும் நடக்கிறதில்ல, சொல்ல முடியறதில்ல. எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், டாக்டர் வெங்கடாச்சலம்னுட்டு. ஏய், இதுக்கு எதுக்குடா சைக்காலஜிஸ்ட்டு? இது எதுவும் நடக்கலை, நானாக இதை எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியா? இல்லைடா, நானே இப்போ தான் பார்த்தனே, நீ நினைக்கிறது நடக்கிறதுங்கிறது மனசளவில் உனக்கு பெரிய பாரமான விஷயம். இந்த டாக்டர் 75 வயசுக்காரர், அனுபவசாலி. அவரோட 40-45 வருஷ அனுபவத்தில் அவர் எத்தனையோ வினோதமான கேஸ்களை பார்த்துருக்கலாம். உனக்கு இதை எப்படி கையாளணும்னு சொல்லித்தருவார். திப்பசந்திரா மார்க்கெட்டுக்கு எதிர் சந்திப்பில் திரும்பி 2 இடத்தில் திரும்பு, பின்னர் நேராக கொஞ்சம் தூரம் போனால் பார்க் ஒன்று வரும், அங்கிருந்து வலது பக்கம் திரும்பினா 4 வீடு என்று சொல்லியிருந்தான் சதீஷ். பழங்காலத்து வீடு, கேட்டிலிருந்து உள்தள்ளி இருந்தது, வெளியே மாத்ரூ என்று கற்பலகையில் பேர் இருந்தது. இதுதான் ஒரு நாளைக்கு 4 பேரைத்தான் பார்ப்பாராம், சாயங்காலம் 5:30 7:30 வரை. இவன் போகும்பொழுது ஃபோனை நோண்டியபடி ஒரு இளம் அம்மாவும் 5 துருத்துரு குழந்தைகளும் இருந்தனர். வரவேற்பாளனி இவனை பார்த்து, மனு என்றாள். எஸ் என்று தலையசைத்தான். அவனை பற்றின விவரங்களை கணினியில் பதிந்தாள். ஆஃப்டர் அஸ்வின், யூ கேன் கோ என்றாள். தலையில் வழிகிற மயிரும் கண்ணில் குறும்புமாக அஸ்வின் இவனை பார்த்து உற்சாகமாக சிரித்தான். டீப்பாயின் கீழிருந்த இடைவெளியில் நுழைந்து இவனிடம் வந்தான். அம்மா ஃபோனிலிருந்து கண்ணை எடுக்காமல், அஸ்வின் என்றாள். இவன் அருகில் வந்து அமர்ந்து, உன் பெயர் மனு ரைட் என்று கேட்டான். இவன் சிரித்தபடி ஆம் என்றான். நைஸ் நேம். தன் கால் சட்டை பையிலிருந்து ஒரு வண்ணமயமான கனசதுரத்தை எடுத்து அதில் விதவிதமான மூன்று பரிமாண வடிவங்களை உருவாக்கினான். அவன் குட்டி விரல்கள் அதன் மேல் அழகிய நடனம் போல் இயங்கியது வசீகரமாக இருந்தது. இது பேர் என்ன? மனு கேட்டான். சசிபோ என்றான் அஸ்வின். என்ன, ஜப்பானிய பெயர் மாதிரி இருக்கே. அஸ்வின் அவனை பார்த்து சந்தோஷமாக சிரித்து, நான் கூட ஃபஸ்ட் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் இது ஆக்சுவலாக ஷேப் ஷிஃப்டிங் பாக்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம். நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? ம், நிச்சயமா. தலையை ஆட்டிக்கொண்டே கொடுத்தான். மனுவால் அந்த கனசதுரத்தை பிரிக்கவே முடியவில்லை. ஃபஸ்ட் அப்படித்தான் இருக்கும், பழகினா வந்துடும் என்றான் பெரிய மனுஷ தோரணையில். உங்களுக்கு எந்த காமிக்ஸ் பிடிக்கும்? இப்போ உன்ன மாதிரி குழந்தைகள்லாம் என்ன படிப்பீங்கன்னு தெரியலையே. இப்படி சொல்லும் அளவுக்கு தனக்கு வயசாகிவிட்டதோ என நினைத்து கவலைப்பட்டான். பரவாயில்ல, நீங்கள் படித்தத சொல்லுங்கள். ம், கால்வின் அண்ட் ஹாப்ஸ். ஐ, எனக்கு கூட பிடிக்கும். பின் ரகசியம் பேசுகிற குரலில், என்னோட ஹாப்ஸ் வீட்டில் இருக்குது, அம்மா கொண்டு வர விடலை அவனுக்கு, அதனால் என் மேலே கோவம், என்னோட விளையாட மாட்டேன்னுட்டான். அஸ்வின், கம் ஹியர் என்றால் ஃபோனிலிருந்து தலையை தூக்கி, ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இவனுக்கு எதுக்கு இவரை பார்க்கணும் என்றான் மனு. அவனை ஒரு நிமிடம் முறைத்துவிட்டு, அந்நியர்களிடம் அறிவுரை கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்றால் தெளிவான ஆங்கிலத்தில், ஐ எம் சாரி. கொஞ்சம் இடைவெளி விட்டு, உங்களுக்கு இந்த டாக்டர் தெரியுமா? ம், கேள்வியை மீண்டும் சொன்னான். இல்லை, தெரியாது. அஸ்வின் ஒரு கையால் வாயை மூடி சிரித்தபடி மறு கையின் கட்டை விரலை உயர்த்தினான். என்னடா கெக்கே பிக்கேன்னு சிரிப்பு, முதல் தடவையாக தமிழுக்கு தாவினாள். அஸ்வின் அம்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டு அங்கு கிடந்த பத்திரிகையை எடுத்து தீவிரமாக படிக்க தொடங்கினான். பென்சிலினால் அதில் ஏதோ குறித்தான். டாக்டர் ஆராயின் கதவை திறந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விரோதமாக பார்த்தபடி ஒரு வயதான தம்பதியினர் வந்தனர். நவ் அஸ்வின், யூ கேன் கோ. அஸ்வின் மனுவை பார்த்து பை என்றபடி டாக்டரை பார்க்க உள்ளே போனான். அஸ்வின் போன பிறகு அவன் பிரித்து வைத்துவிட்டு போன இதழின் பக்கத்தை படிக்க ஆரம்பித்தான். ஈர்ப்பு அலைகள், அது ஈர்ப்பு அலைகளை பற்றிய ஒரு கட்டுரை. மை காட், இந்த பையன் உண்மையாக இதை படித்தானா? 2015 செப்டம்பர் மாதம் முதன் முதலாக ஈர்ப்பு அலைகளின் இருப்பை பரிசோதனை மூலம் லூசியானாவிலும் வாஷிங்டன் மாகாணத்தில் ஹான்ஃபோர்டிலும் ஒரே நேரத்தில் கண்டறிந்ததை பற்றிய கட்டுரை. 1.3 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த 2 கருந்துளைகளின் மோதலினால் விளைந்த ஈர்ப்பு அலைகள் பூமிக்கு 2015 அத்தனை வருடங்கள் கழித்து வந்து சேர்ந்தவை எவ்வாறு கண்டறியப்பட்டன என்பதை பற்றிய கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. அஸ்வின் 1.3 பில்லியன் வருடங்களை அடிக்கோடிட்டு குழந்தை கையெழுத்தில் ஏதோ எழுத ஆரம்பித்திருந்தான். அதற்குள் அம்மா கூப்பிட்டிருப்பால் போல் இருக்கிறது. மனு அது என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். மனுவுக்கு தலை வலிப்பது போல் இருந்தது. பக்கத்திலிருந்த டீ கடைக்கு போய் டீ குடித்துவிட்டு வருவதாக வரவேற்பாளினிடம் சொல்லிவிட்டு போனான். போய்விட்டு வருவதற்குள் அஸ்வினும் அம்மாவும் போயிருந்தார்கள். அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. வரவேற்பாளினி, டாக்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, அவ்வளவாக ஸ்நேகமில்லாத குரலில் சொன்னாள். அவள் வீட்டுக்கு போவது தாமதப்படும் என்ற கவலை போலும் என நினைத்தான். அவன் அந்த அறைக்குள் நுழைந்தான். அது ஒரு மேல் நடுத்தர வர்க்க வீட்டு வரவேற்பறை மாதிரி சௌகரியமான ஒரு இதமான சூழ்நிலையை தருவதாக இருந்தது. டாக்டர் ஒல்லியாக உயரமாக இருந்தார். மூக்கு கூர்மையாக நீளமாக இருந்தது. ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் போல இருந்தார். ஹலோ மனு, எப்படி இருக்கிறீர்கள், உட்காருங்கள் என்று அவர் அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு எதிர் சோஃபாவை காட்டினார். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறீர்கள் இல்லையா, இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை அலுவலகம் போக வேண்டியிருக்கா? இல்லை டாக்டர், ஆஃபீஸ் போக ஆரம்பித்தாச்சு. அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை, ஐரோப்பாவின் பொருளாதாரம், கடைசி சில வருடங்களாக ஹிந்தி சினிமா அவ்வளவு சுவாரஸ்யமில்லாமல் போனது ஏன் என்று பலவற்றை பேசிவிட்டு சட்டென்று கேட்டார். சொல்லுங்கள், உங்களுக்கு என்னோட என்ன பேசணும்? எனக்கு, அதாவது நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அவர் சிரிப்பார் என்று எதிர்பார்த்தான். அவர் அவன் சொல்வதை ரொம்ப கவனமாக கேட்டபடி, சரி என்றார். சமீபமாக நடந்த ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அவன் சதீஷிடம் சொன்னதையும் கஃபேயில் நடந்ததையும் சொன்னான்.
வேற?
டாக்டர், நான் 28 வயது இளைஞன். சில சமயங்கள் எண்ணங்கள் அப்படி இப்படி போகிறது நார்மல் தானே?
நிச்சயமா.
அப்படி ஏதாவது இசக பிசகாக நடந்துடுமோன்னு பயமாக இருக்குது டாக்டர். அது மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடக்கலை இல்லை?
கொஞ்சம் தயங்கி அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு, 10 நாளைக்கு முன்னால் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அழகான பொண்ணு வெண்ணிற கலர் ஃப்ராக் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அசத்தலாக இருந்தா, யாருக்காகவோ காத்துட்டு இருந்தா. உங்களுக்கு மரலின் மன்றம் படத்தில் வந்த 7 இயர்ஸ் இச்சுன்னு நினைக்கிறேன். பிரசித்தியமான அந்த வெள்ளை கலர் ஃப்ராக் காட்சி நினைவு இருக்கா? அந்த மாதிரி இப்போ நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன்.
அதே மாதிரி அந்த ட்ரெஸ் காற்றுல பறக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சுது. அவள் தன்னோட ட்ரெஸ்ஸை தன் கைகளால் கட்டுப்படுத்த முயன்றா, முடியலை. அந்த இடத்துல அப்படி திடீர்னு பெரிய காற்று அடிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லாத போது அப்படி நடந்தது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. டக்குன்னு கிளம்பி போயிட்டா.
இப்படி ஏறுமாற நடந்தால் சிக்கல் தான். ஆனால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான எண்ணங்கள் வருமே, அவை எல்லாம் நடக்க ஆரம்பித்தா பெரிய கலைபரமாயிருமே.
இல்லை டாக்டர், அப்படி எல்லா எண்ணங்களும் நடப்பதில்லை. ஒரு சில சமயம்
ஒரே நாளில் 2 நடந்து பகீர் கிளப்போதும் உண்டு.
பொதுவாக நினைத்து கொஞ்ச நேரம் கழித்து நடக்கிறதா, சில சமயம் சில நாட்கள் கழித்து?
இதுவரைக்கும் நினைத்து ஒரு 10 வினாடிக்குள் நடந்து விடுகிறது. இனிமேல் என்ன ஆகுமோ தெரியல.
எந்த எண்ணங்கள் நடக்கின்றன? அவை நடக்கும் பொழுது எதேச்சியாக ஏதோ ஒரு பொதுவான விஷயம் அந்த காட்சிகளில் இருந்திருக்கின்றனவா? அதாவது அந்த இடங்களில் எல்லாம் பச்சை சட்டை போட்ட ஒரு மனிதன், அல்லது காதருகில் பறக்கிற குளவி, அல்லது நிறுத்தி வைக்கப்பட்ட சைக்கிள் என்று இது மாதிரியாக ஏதோ ஒன்று, அல்லது ஏதாவது பாட்டோ அல்லது சத்தமோ?
அந்த மாதிரி எதையும் கவனித்தோ யோசித்தோ பார்த்ததில்லை. சொல்ல போனால் எந்த எண்ணம் நடக்கப் போகிறது என்றே தெரியாததால்.
எஸ் நீங்கள் சொல்வது சரிதான். அப்புறம் டாக்டர், நல்லதாக நினைத்தது எதுவுமே நடக்கலை. பொதுவாக கொஞ்சம் ஆபத்தானவை, கெட்டவை என்பனவே நடக்கின்றன.
அப்படியா? ஏன் அப்படி நிகழ்கிறது என நினைக்கிறீர்கள்?
எதிர்மறையான எண்ணங்களான கோபம், வன்மம், வஞ்சம், துயரம், ஏமாற்றம் போன்றவை, தீவிரங்களில் அடைகிற உச்சங்கள், நேர்நிலையான எண்ணங்களான அன்பு, கருணை, மகிழ்ச்சி போன்றவைகளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது.
டாக்டர் ஆமோதிப்பது போல தலையை அசைத்தார்.
சரி, உங்களுக்கு மட்டும் இந்த சக்தி எப்படி கிடைத்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அது எனக்கு என்னுடைய பரம்பரையிலிருந்தே கிடைத்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது டாக்டர்.
இன்ட்ரெஸ்டிங். உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது இந்த சக்தி இருக்கா?
இப்போ என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் அந்த மாதிரி சக்தி இல்லை. ஆனால் என்னோடய பாட்டியோட பாட்டிக்கு மாமா ஒருத்தர் கவி சிதம்பர பாரதின்னு இருந்தாராம்.
மதுரை பக்கத்தில் இருந்த ஒரு ஜமீனில் அவர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட ஒரு விதமான பவர் இருந்திருக்கு.
என்ன மாதிரி?
சொல்கிறேன். ஒரு சமயம் நாட்டில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஜனங்கள் பசியிலையும் பட்னியிலையும் செத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போவும் ஜமீன்தார் குடிகள் தனக்கு செலுத்த வேண்டிய வரியையும் நிலையும் செலுத்தணும்னு கொடுமைப்படுத்தியிருக்கிறார். ஜனங்க இந்த கவிக்கிட்ட வந்து கெஞ்சியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள், நாங்கள் அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்கும் சேர்த்து கொடுத்துடுறோம். இப்போ பசி தாங்க முடியல ஐயா.
குழந்தை குட்டிகள் எல்லாம் பட்னியில் சாகுதுங்க. அவரோட களஞ்சியத்துலேருந்து கொஞ்சம் குறுநை அரிசியாவது கொடுக்க சொல்லுங்கள், கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் போய் கெஞ்சி இருக்கார்.
ஜமீன்தார், என்னையா அவங்க தான் புத்தி கேட்டு சொல்கிறாங்கன்னா நீயும் வந்து கேட்குற? அவன் காசு கொடுக்கணும், நெல் கொடுக்கணுங்கிறேன், நீ என்னடானா? அவங்க தரமாட்டாங்க, ஆனால் உன்னோட நெல் அவங்களுக்கு கொடுன்னு என்ன செய்ய சொல்கிற?
குதிரை குப்புற தள்ளினதும் இல்லாமல் குடி ஒன்றும் பரிசுதாங்கிற கதையாக எல்லாம் இருக்குது. போயா.
அந்த ஏழை ஜனங்களையும் அவரோட ஆளை வச்சு அடித்து நொறுக்குகிறார்.
இவர் கெஞ்சுறார், உங்கள் காலில் விழறேன், ஏழை ஜனங்க பசியில் சாகிறாங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்கன்னு காலில் விழுந்தார். அவரை கண்டபடி ஏசி காலில் எட்டி உதைச்சார். இவர் ரௌத்திரத்துடன் எழுந்தார். உரத்த குரலில், ஏழைக்கு இறங்காத நீ உயிருடன் இருப்பதை வீண் என்கிறார்.
ஓ, அப்போ என்ன பண்ண போகிற? என்னை கொல்ல போறியா? எப்படின்னு கேட்டுட்டு கடகடன் சிரிக்கிறார்.
என் பாட்டால் கொல்லுவேன்.
அட, இது புதுசாக இருக்கே, கொல்லு பார்ப்போம்.
இன்னும் பலமாக சிரிக்கிறார்.
அந்த பெரு மத்தியான வேளையிலே கசங்கி கிழிந்த கந்தல் உடையோடையும் அவிழ்ந்த குடுமியோடையும் ஒட்டிய வயிறோடையும் கண்கள் சிவக்க உறக்க பாடுறார். அந்த பாடலோட கடைசி வரி, வெள்ளிடி வீழ்ந்து மாள்கவே,
பாடி முடிக்கும் பொழுது சுட்டெரிக்கிற மத்தியான வேளையில் ஒரு பொட்டு மேகம் கூட இல்லாத பளிர் வெயில் அடிக்கிற பொழுதில் வானத்திலிருந்து ஒரு பேரிடி அண்டாசராசரம் வெடிச்சு உடஞ்ச மாதிரி பெரிய சத்தத்தோட நேரே அந்த ஜமீன்தார் தலையில் விழுந்து அப்படியே அவர் கருகி சாகிறார். ஜனங்களோட ஆஹாஹாரம். இந்த நிகழ்ச்சியை என்னுடைய சித்தப்பா ஒருவர் என்கிட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அக்னி வீரபத்ரர் சிலைக்கு முன்னாடி வச்சு சொன்னார். எனக்கு அப்போதும் இடி சத்தம் கேட்டால் மாதிரி இருந்தது. அந்த தாத்தா வாக்குக்கு இருந்த வல்லமையில் கொஞ்சம் என்னத்துக்கும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அவன் எதிரில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். டாக்டர் முழு கவனத்துடன் அவன் சொல்வதை கேட்டார். பின் நிதானமாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் சிங்க்ரனிசிட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளவு தெளிவாக தெரியல. கால் யூங் என்கிற உளவியல் ஆய்வாளர் தான் அந்த பதத்தை முதன் முதலாக பயன்படுத்தினார். அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது போன்று நடக்கிற நிகழ்வுகள், ஆனால் அவைகளுக்கிடையே புலனாகக்கூடிய தொடர்பு எதுவும் கிடையாது என்பதான நூதனமான நிகழ்வு தான் சிங்க்ரனிசிட்டி. உதாரணமாக சில பேர் வெவ்வேறு தினங்களில் வெவ்வேறு சமயங்களில் எதேச்சியாக கடிகாரத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் மணி 1:11, 3:03, 5:55 என்பதாகவே அமைகிறது என்று உணர்ந்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒன்றிற்கான சமிக்கையோ என்பதான சந்தேகம் கூட அவர்களுக்கு. அப்புறம் கனவில் கண்ட சில மனிதர்களையோ இடங்களையோ மிருகங்களையோ நிஜ வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சந்திக்க நேரிடுவது. நினைக்கின்ற விஷயங்கள் ரொம்ப அதிசயமான முறையில் அப்படியே வாழ்வில் நடப்பது. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் சிக்கலான பிரச்சனைக்கு ரோடில் நடந்து போகிற இரண்டு பேரின் சம்பாஷணையில் மிக சரியான விடை கிடைப்பது. இவையெல்லாம் சிங்க்ரனிசிட்டிக்கு உதாரணங்கள். இவற்றில் ஒன்றையோ சிலவற்றையோ எப்பொழுதாவது ஒரு முறையாவது எல்லோருமே உணர்ந்திருப்பார்கள். இதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. இந்து தத்துவ விளக்கப்படி இது எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் இருப்பை அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்பை குறிக்கிறது. குவாண்டம் இயற்பியல் படி சிங்க்ரனிசிட்டி உலகளாவிய உணர் நிலையை பிரக்ஞையை குறிக்கிறது. மொத்தத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன நம்புகிறோமோ அவையே நாம் உணர்வதை தீர்மானிக்கின்றன.
நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இதுவரைக்கும் நடந்தது எதுவுமே தற்செயல் இல்லை அப்படிங்கிறத நமக்கு நாமே உறுதி செய்து கொள்ள இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை கவனமாக உற்று நோக்குங்கள். நடக்கும் நிகழ்வுகளை குறித்து வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படின்னா, நம் எல்லோருடைய எண்ணங்களுமே கசடுகள் நிறைந்தவை. ஒரு பெருமுயற்சி செய்து அவை நல்ல எண்ணங்களாக மட்டுமே இருப்பதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இது. ஏறத்தாழ நடைமுறை சாத்தியமில்லாதது தான். குறைந்தபட்சம் கெட்ட சிந்தனைகளின் அளவை குறைக்கவாவது முயற்சிக்கலாம். அதற்கு இடையில் உளக்குவிப்பு, ஆழ்நிலை தியானம், யோகா போன்றவற்றை நல்ல குரு ஒருவரிடம் பயிற்சி பெற்று செய்ய தொடங்குங்கள். முடிந்த மட்டும் நல்ல எண்ணங்களையே சிந்திக்க வேண்டும் என்ற முயற்சி செய்யுங்கள். அடுத்த வாரம் என்னை வந்து நிச்சயம் பாருங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். புகழ்பெற்ற புள்ளியியல் நிபுணர் ஒருவரின் கருத்துப்படி அபூர்வமான நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகளை நாம் எப்போதுமே குறைவாகவே மதிப்பிடுகிறோம். அவை உண்மையில் அவ்வளவு அபூர்வமானவை அல்ல. எனவே அவை சாத்தியமானவையே. இதை எப்படி கையாளுவது என்பதை இன்னும் சில அமர்வுகளில் நாம் முடிவு செய்துவிடலாம் என்றே நினைக்கிறேன். தைரியமாக இருங்கள். அடுத்த வாரம் இதே நாள் இதே வேளை வந்து என்னை பாருங்கள். எழுந்து நின்று கை குலுக்கினார். அந்த மரங்கள் அடர்ந்த தெருவில் அவன் நடக்க நடக்க இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி அவன் முகத்தில் அடித்தது. திடீரென்று தோன்றியது, தானும் அந்த குழந்தை அஸ்வினும் எக்ஸ்மென் சினிமாவில் வருவது மாதிரி திடீர் மரபணு மாற்றத்தில் அபூர்வமான ஆற்றல் பெற்றவர்களோ? ஒருவேளை அந்த டாக்டர் தான் பேராசிரியர் எக்ஸோ? ஒருவேளை சதீஷும் அந்த கூட்டத்தில் ஒருவனோ? இந்த மாதிரி அதீத ஆற்றல் பெற்றவர்களை அரசு கண்டறிந்து தேசலனனுக்காக இரகசிய குழு அமைக்கிறதோ? தலையை உலுக்கினான். சரி, எனக்கு வந்த இந்த அதிசய சக்தி என்னை விட்டு போகட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ், இல்லாவிட்டால் நான் எங்காவது தொலைந்து போகணும். இன்னும் 10 வினாடியில் தெரிந்துவிடும். மாலதி சிவா எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் விளிம்பின் வெளியில்.